மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம்.
பகவான் கீதையில் என்னென்ன கருத்துக்களை உபதேசம் செய்தாரோ அனைத்து கருத்துக்களின் சாராம்சத்தை அல்லது சில முக்கிய அம்சத்தை இந்த இறுதி அத்தியாயத்தில் கூறி நிறைவு செய்ய இருக்கின்றார். நேற்றைய தினம் கர்மயோகத்தின் சாராம்சம், ஞானயோக சாதனையின் சாராம்சத்தை பார்த்தோம். கர்மயோகம் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல் என்பதை விட நம்முடைய கடமைகளையே இறை வழிபாடாக செய்தல். ஸ்வ கர்மணா தம் அப்யர்ச்சிய, அதுதான் கர்மயோகத்தினுடைய முக்கியமான இலக்கணம். ஸ்வ கர்மணா என்றால் நம்முடைய அன்றாட கடமைகளை, அது வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், எனி ஆக்டிவிட்டிஸ், எந்த ஒரு செயலையும் அதுவே பூஜையாக உணர்தல், பூஜையாக இறைவனை வழிபடும் செயலாக உணர்தல், அது கர்மயோகம். பிறகு கர்மயோகத்தில் ஞாபகப்படுத்திய இனியொரு கருத்து, எது நம்முடைய கடமையோ ஒருவேளை அதை சரிவர செய்ய இயலாவிட்டாலும் இனியொருவருடைய கடமையை நாம் செய்யக்கூடாது. நம்முடைய கடமையை விட்டு வேறொரு கடமைக்கு செல்லக்கூடாது. பிறகு இதைவிட சூக்ஷ்மமான ஒரு கருத்து, எது கடமை என்பது பொதுவாக வெளியே இருக்கின்ற சூழ்நிலை நிர்ணயிக்கும் என்று சொல்வோம், அதுவல்ல, நம்முடைய குணங்கள் தான் நிர்ணயம் செய்கின்ற. நமக்குள் ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் சூழ்நிலையில் இருக்கின்ற சில தவறுகள் இதையெல்லாம் பார்த்துட்டு இதையெல்லாம் சரி செய்யணும் என்று நாமே நம்முடைய மனம் சில கடமைகளை கற்பனை செய்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய மனம் சத்துவ குணத்தில் இருந்தால் நான் இந்த உலகத்துக்கு பிரார்த்தனை பண்ணி தியானம் செய்து உலகத்தை நல்வழைப்படுத்துவேன்னு நினைக்க தோன்றும். தமோ குணம் இருந்தால் தேவையில்லாத பொருள்களை அல்லது சூழ்நிலைகளை தன்னுடைய கடமையாக கற்பனை செய்யும். சில விஷயங்கள் பிராரப்தத்தினால் கடமைகளாக அமையும். ஆனால் பல சமயங்களில் சிந்தித்து பார்த்தால் நம்முடைய குணங்கள் தான் கற்பனை செய்ய வைத்து இதெல்லாம் என்னுடைய கடமைகள், இதையெல்லாம் நான் செய்தாக வேண்டும் என்று நம்மை கடமையில் ஈடுபடுத்துகின்றது. இவ்விதம் இந்த மூன்று கருத்தை பகவான் கர்மயோகத்தில் ஞாபகப்படுத்தும் விதத்தில் கூறினார். பிறகு ஞான யோக சாதனையாக ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைந்தவுடன், இந்த ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டை அடைவதற்காக, அந்த ஞானத்தில் நிலை பெறுவதற்காக தியானம் என்ற ஒரு சாதனையை மையமாக வைத்து அந்த தியானத்தை செய்ய, அதை நிதித்தியாசனம் என்று சொல்கின்றோம், அந்த தியானத்தை செய்ய உதவி செய்கின்ற பல சாதனைகளை கூறினார். பிறகு இறுதியாக பகவான் ஒவ்வொரு கருத்தையும் சம்மரைஸ் செய்து கொண்டு வரும் பொழுது இறுதியாக கூறுகின்ற கருத்து பக்தி யோகம். 55வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 62வது ஸ்லோகம் வரை பகவான் பக்தி யோகத்துடன் நிறைவு செய்ய போகின்றார். அதாவது ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதனுடைய சாராம்சத்தை சொல்லும் விஷயத்தில் பக்தி யோகத்திற்கு வருகின்றார். இங்கு பக்தியை பற்றி சில கருத்துக்களை குறிப்பிடுகின்றார். பக்தி என்பது பல இடங்களில் பகவான் கூறிய கருத்து, நம்முடைய மனதில் இருக்கின்ற அன்பு என்ற உணர்வை இறைவனிடம் வைத்தல். நம்ம அன்பை இறைவனிடம் வைக்கும் பொழுது அது பக்தி ஆகின்றது. பக்தி யோகத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுதே அன்பு என்பது எல்லா ஜீவராசிகளுக்குள்ள இருக்கின்ற தெரிகின்ற தெரிந்த உணர்வு. அந்த அன்பை யாரிடத்தில் வைக்கின்றோம் அதுதான் அது பக்தியா பற்றா பாசமா என்ற பெயரை பெறுகின்றது. அப்படி இறைவனிடத்தில் நாம் அன்பை வைக்கும் பொழுது அதனுடைய விளைவாக அந்த இறைவனுக்காக தியாகம் செய்கின்ற மனநிலை நமக்கு வரும். அந்த இறைவனை புரிந்து கொள்கின்ற மனநிலையை நாம் அடைவோம். ஒன்று சொல்வார்கள், வித்தவுட் லவ் வி கேன் கிவ், அன்பில்லாமல் பணத்தை கொடுக்க முடியும், வித்தவுட் கிவிங் வி கான்ட் லவ் என்று சொல்வார்கள். இப்ப யாரோ ஒருத்தர் லஞ்சம் கேட்கின்றார்கள், நம்ம என்ன அன்போடையே அதை கொடுக்கிறோம், மனதுக்குள்ள செபிச்சுட்டு அதை கொடுக்கிறோம். இப்ப அன்பில்லாமையும் கொடுக்க முடியும், ஆனால் அன்பு என்று வந்துவிட்டால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த அன்பினுடைய அளவு தியாகத்தினுடைய அளவு. ஒருத்தர் மீது எவ்வளவு தூரம் அன்பு வருகிறதோ அவ்வளவு தூரம் அவருக்காக ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துவிடும். ஆகவே இந்த பக்தி அல்லது அன்பு என்பது தியாகத்துக்கு விதையாக அமையும். பிறகு எந்த இடத்துல பக்தி இருக்கோ, இறைவன் மீது பக்தி இருந்தால் அந்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விசாரம் மனதில் தோன்றும். இப்ப அன்பு அல்லது பக்தி என்பது தியாகத்துக்கும் ஞானத்துக்கும் ஆதாரமாக உள்ள தத்துவம். பிறகு அடுத்த பக்தியை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, பக்தி என்பது ஒரு உணர்வு என்று பார்த்தோம். அதே சமயத்தில் கர்மயோகம் என்று ஒன்று செய்ய வேண்டும் என்றால், இறைவன் மீது அன்பு இல்லை என்றால் இறைவனுக்காக என்ற ஆட்டிடியூடு பாவனை நமக்கு வராது. ஆகவே கர்மயோகமும் ஒரு கோணத்தில், பாவனை என்ற கோணத்தில் அதுவும் பக்தி தான். ஆகவே அது காயிகமாக வெளிப்படுத்துகின்ற பக்தி. அது சற்று வேறு நிலையை அடையும் பொழுது இறைவனை ஸ்துதி செய்கின்றோம், வாக் ரூபமாக தவம் செய்கின்றோம், அதுவும் பக்தியினுடைய வெளிப்பாடு. பிறகு தியானம் செய்யும் பொழுது அதுவும் பக்தியினுடைய வெளிப்பாடு. இப்படி பக்தி என்று ஒரு கோணத்தில் நாம் பிரித்து சொல்கின்றோம், ஆனால் கர்மயோகம் தியானம் இது போன்ற எல்லா சாதனைகளுக்குள்ளும் ஊடுருவி இருப்பது பக்தி என்ற ஒரு உணர்வு. நம்மிடம் அன்புங்கிற உணர்வை இறைவன் மட்டுமல்ல மேலான ஒருவரிடம் செலுத்தினால் அதை நம்ம பக்தின்னு சொல்றோம். குருவிடத்தில் அன்புன்னு சொல்ல மாட்டோம், குரு பக்தின்னு சொல்றோம், தேச பக்தின்னு சொல்றோம். இவ்விதம் இந்த பக்தியை சொல்லி பகவான் தன்னுடைய சுருக்கத்தை நிறைவு செய்ய போகின்றார். இந்த பக்தி என்று வரும் பொழுது அடுத்து ஒரு முக்கியமான கருத்தை இங்கு குறிப்பிடப் போகின்றார். சரணாகதி சரண்டர், இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுதல். ஒரு குருவுக்கோ அல்லது ஈஸ்வரனுக்கோ இவருக்கு அனுகிரகம் செய்யலாங்கிற சாய்ஸ் கிடையாது. இப்போ ஒரு குரு வந்து இவருக்கு நம்ம அனுகிரகம் பண்ணலான்னு தேர்ந்தெடுக்க முடியாது. அதே போல ஈஸ்வரனாலும் தேர்ந்தெடுக்க முடியாது. பிறகு அனுகிரகத்தை பெறுதல் என்றால் என்ன? அவர்களுடைய நடத்தையை பார்த்து அனுகிரகம் மனதில் தோன்றுகிறது. சில பேருடைய நடத்தில நம்மளே வாழ்த்தலாம்னு தோன்றும், சில பேருடைய நடத்தில விலகலாம் அப்படின்னு தோன்றும். இங்க பகவான் குறிப்பாக இந்த பகுதியில் என்ன செய்கின்றார்? நீ என் மீது பக்தி செலுத்தினால் அதற்கு தகுந்த தியாகம் உன்னிடம் ஏற்படும், உன்னுடைய அகங்காரம் சரணடையும், அப்பொழுதுதான் என்னுடைய அருளை பெறுவாய், என்னுடைய அனுகிரகத்தை பெறுவாய், என்னுடைய அனுகிரகத்தினால்தான் உனக்கு வருகின்ற தடைகளை நீ நீக்க முடியும். இந்த 56வது ஸ்லோகத்திலிருந்து பல ஸ்லோகங்களில் பகவான் குறிப்பிடுகின்ற கருத்து வந்து, என்னுடைய அனுகிரகத்தை நீ பக்தியினால் பெற வேண்டும், அப்படி பெற்றால்தான் தடைகளை எல்லாம் நீ நீக்கி மோட்சத்துக்கு வர முடியும் என்று சொல்கின்றார். சர்வ கர்மாணி சதா குர்வானக மத் வியபாஸ்ரயக, சர்வ கர்மாணி, உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்து கொண்டு என்னையே சார்ந்திருப்பவனாக இருந்து, மத் பிரசாதாத், மத் பிரசாதம், இங்க பிரசாதம்னா அனுகிரகம், அருள், என்னுடைய பிரசாதத்தினால், ஆப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம், அவ்யயம் பதம், அழியாத அந்த பதத்தை, சாஸ்வதமான அந்த மோட்சம் என்கின்ற நிலையை ஒருவன் என்னுடைய அனுகிரகத்தினால் தான் அடைய முடியும். என் மீது பக்தி செலுத்தி அந்த பக்தியினால் என்னுடைய அனுகிரகத்தை அடைபவன் மூலமாகத்தான் அடைய முடியும். முதல் ஆறு அத்தியாயத்தில் பகவான் தனிப்பட்ட ஜீவனுடைய முயற்சியை வலியுறுத்தி பேசினார். உத்தரேதாத்மனாத்மானம், உன்னை நீதான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். பிறகு ஈஸ்வர தத்துவத்தை, இறை ஞானத்தை போதித்ததற்கு பிறகு, மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயையை அவ்வளவு சுலபமாக நீக்க முடியாது, யார் சரணடைகிறார்களோ, என் அருளை பெறுகிறார்களோ அவர்கள்தான் நீக்க முடியும் என்று பகவான் வந்து சரணாகதியை கூறினார். அதைத்தான் இங்கு பக்தி என்ற தலைப்பில் பகவான் கூறுகின்றார். அடுத்து 57வது ஸ்லோகத்தில், சேதசா சர்வ கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரக, மனதினால் அனைத்து கர்மங்களையும் எனக்கு சமர்ப்பணம் செய்து. இங்க சேதசன்ன மனதினால், இது வந்து ஒரு பாவனை, மனதினால் அனைத்து கர்மத்தையும் என்னிடம் சரணடைய வைத்து, மத்பரக, என்னையே இலக்காக கொண்டு. இப்ப இறைவன் மீது பக்தி செலுத்துறோம், பிறகு இலக்கு இறைவனுக்கு அப்பாற்பட்ட பொருளாக உள்ளது. அப்படி இல்லாமல் என் மீது பக்தி செலுத்தி என்னையே இலக்காக வைக்க வேண்டும். இந்த பக்தியில அடுத்தபடி மத் பரக என்றால் என்னையே இலக்காக வைத்து மனதளவில் அனைத்து செயல்களையும் எனக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுவும் கர்மயோகத்தினுடைய ஒரு முக்கிய அங்கம். நாம் ஒரு கடமையை செய்யும் பொழுது அந்த கடமையினால் யார் பலன் அடைகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கடமை வரும், நமக்கு திருப்பி செய்வதற்கு. அது நம்முடைய உரிமை ஆகின்றது. இப்போ பொதுவாக நம்ம மனசு எப்ப கடமையை செய்ய ஒரு உற்சாகம் ஏற்படும், அந்த உரிமை எனக்கு கிடைப்பதாக இருந்தால் என்னால் கடமையை நன்கு செய்ய முடியும். அந்த உரிமை கிடைக்கவில்லை என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் செஞ்சுட்டு அதனுடைய ஒரு பலனையும் அனுபவிக்காமல் நான் ஏமாற்றப்படுபவனாகின்றேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துவிடும். ஒரு ஆபீஸ்ல நல்லா வேலை செய்யறோம், நேர்மையா வேலை செய்யறோம், அதிலிருந்து எந்த ரெகக்னிஷனும் நமக்கு கிடைக்கல. அப்ப உடனே மற்றவர்களும் நாமும் என்ன நினைப்போம், நான் ஒரு ஏமாளி, இதெல்லாம் செஞ்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதற்கான பலன் எனக்கு கிடைக்கவில்லைன்னு நினைப்போம். அப்போ மறுபடியும் கடமையை செய்யறதுக்கு ஒரு உற்சாகம் வராது. இந்த இடத்துல தான் ஈஸ்வரனை நம்பணும், பகவானுடைய நியதியை நாம் உணர வேண்டும். நாம் எங்கோ ஒரு சேவை செய்தால் அல்லது கடமையை செய்தால் அந்த இடத்திலிருந்து பலன் வருதோ இல்லையோ, வரவேண்டிய இடத்திலிருந்து நமக்கு வந்துவிடும். அதை இறைவன் கொடுப்பார். எப்படியும் எனக்கு செய்த செயலுக்கு நேர்மைக்கான பலன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான் கர்மயோகம் பிளஸ் பக்தி யோகம். அதைத்தான் சொல்றாரு, சேதசா, நீ மனதளவில் எனக்காக என்று கடமைகளை செய்து, பிறகு உன்னுடைய இலக்கு காமியமாக நான் படைத்த உலகத்தில் ஒரு பொருளாக இருக்க வேண்டாம், நானே ஒரு பொருளாக இருக்க வேண்டும். மத் பரக புத்தி யோகம் உபாஸ்ருத்ய, புத்தி யோகம் என்றால் கர்மயோகம், கர்மயோகத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டவனாக, மச்சித்த சததம் பவ, எப்பொழுதும் உன்னுடைய சித்தத்தில் நான் இருப்பேனாக, உன்னுடைய மனசுல நான் தான் இருக்க வேண்டும் என்றால் இலக்காக நான் இருக்க வேண்டும். உன்னுடைய மைண்டில் கோல், இலக்காக நான் இருப்பேனாக என்று கூறி அடுத்த ஸ்லோகத்தில் 58வது ஸ்லோகத்தில் மச்சித்தக, என்னிடத்தில் மனதை செலுத்தியவன் சர்வ துர்காணி மத் பிரசாதாத் தரிஷ்யதி. மத் பிரசாதாத், மீண்டும் பகவான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார், என்னுடைய அனுகிரகத்தினால்தான், என்னை சரணடைவதனால்தான், என்னுடைய ஆசீர்வாதத்தினால்தான் சர்வ துர்காணி, இங்க துர்காணினா தடைகள், மோக்ஷத்துக்கு உனக்கு என்னென்ன தடைகள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து தடைகளையும் தரிஷ்யசி, ஹே அர்ஜுனா நீ கடப்பாய், என்னுடைய அனுகிரகத்தை அடைஞ்சால்தான் அனைத்து தடைகளையும் நீ கடப்பாய். தடைகள் எல்லாம் ஆரம்பத்தில் வெளியிருந்து வரும், அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும், அது பெரிய தடைகள் அல்ல. உண்மையான தடைகள் நம்முடைய மனதில் இருக்கின்ற தமோ குணமும் ரஜோகுணமும், அதுதான் பெரிய தடையாக நம்ம மனசுல வரும். இந்த வெளி தடையெல்லாம் சுலபமா நீக்கிடலாம், நமக்குள்ளே இருந்து வருகின்ற தடை அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படிப்பட்ட கடினமான தடைகளை என்னுடைய அனுகிரகத்தினால் தான் அடைய முடியும். இவ்விதம் பக்தியை பற்றி பகவான் பேசும் பொழுது சுருக்கமாக இங்க ஞாபகப்படுத்திய கருத்து வந்து, நீ என்னுடைய ஆசியை, அனுகிரகத்தை, பிரசாதத்தை பெற வேண்டும். அப்படி பெற வேண்டும் என்றால் அது பக்தியினால்தான் முடியும். உன்னுடைய அன்பு என்ற உணர்வை எடுத்து என்னிடத்தில் வைக்க வேண்டும். இந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்வார்கள். எப்படி பொருளை இன்வெஸ்ட் பண்றோமோ அப்படி சிலர் மீது நம்முடைய உணர்வை இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி உன்னுடைய எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னிடத்தில் இருக்கட்டும். இந்த உலகத்தில் யார் இடத்துல கொடுத்தாலும் அது ரிட்டர்ன் வராது. இப்போ போடுற சிக் ஃபண்டு போல அது அப்படியே போயிடும். என்னிடத்துல நீ அன்பை வச்சாதான் அதை நான் வந்து அனுகிரகமாக அதை உனக்கு கொடுப்பேன். இவ்விதம் பக்தியை கூறிவிட்டு இனி இரண்டாவது வரியிலிருந்து ஒரு படி பகவான் அர்ஜுனனிடம் உரிமை எடுத்து கொள்கின்றார். ஒருத்தரை கொஞ்சம் மிரட்டணும், எச்சரிக்கை சொல்லணும், ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் உரிமை எடுத்துட்டா தான் சொல்ல முடியும். அப்படி உரிமை எடுத்துக்கிறோம்னா அவர் அந்த மாதிரி நடந்திருக்கணும், இல்லைன்னா என்னுடைய விஷயத்துல நீ யார் தலையிடுறது அப்படின்னு சொல்லிவிடுவார்கள். அப்படி ஒரு ஸ்டெப் உரிமை எடுத்துட்டு பகவான் இனி ஒரு சில ஸ்லோகங்களில் பேச போகின்றார். என்ன எச்சரிக்கை கொடுக்கின்றார் அர்ஜுனனுக்கு? ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். என்ன? அத சேத்வமகங்காராத் ந ஸ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி. உன்னுடைய அகங்காரத்தினால் நான் சொல்லும் உபதேசத்தை நீ கேட்கவில்லை என்றால் உன்னுடைய இலக்கிலிருந்து நீ வீழ்ந்து நீ அழிந்து விடுவாய். ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தையை பகவான் சொல்றார். அதச்சே அகங்காராத், இவர் என்ன சொல்றது, என் மனசுல நினைக்கிறது தான் சரி, இவர் யார் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றது என்ற உன்னுடைய அகங்காரத்தினால் ந ஸ்ரோஷ்யசி, இந்த கீதா உபதேசத்தை நீ ஸ்ரத்தையுடன் கேட்கவில்லை என்றால், கேட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நீ நன்கதியை அடைய மாட்டாய். பிறகு வந்து அதற்கான லாஜிக்கை சொல்றார். உனக்கு ஏன் அப்படி இந்த சாஸ்திரத்தை ஓவர்லுக் பண்ணணும்னு தோன்றும், அப்படி தோன்றினால் என்ன நிலை ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கை. எது அகங்காரம் ஆஸ்ரித்ய ந யோத்ஸ்யே இதி மன்யசே. நீ உன்னுடைய அகங்காரத்தை துணையாக கொண்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று நீ கருதினால், இந்த இடத்துல யுத்தம் என்றால் கடமை. எங்கெல்லாம் பகவத்கீதையில பகவான் யுத்தம் செய்யணும் சொல்றாரோ அங்கெல்லாம் சங்கரர் வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு, ஸ்வதர்மம் குரு, கடமையை செய். அந்த இடத்துல அந்த கதையில யுத்தம், தர்ம யுத்தம்ங்கிறது கான்டெக்ஸ்ட். ஆனா இத நம்ம படிக்கும் பொழுது நம்ம கடமையை செய்ய வேண்டும், உன்னுடைய அகங்காரத்தினால் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் நான் கடமையை விடுகின்றேன் என்று நீ நினைத்தால் மித்தியா ஏஷக வியவசாயஸ்தே, உன்னுடைய இந்த கன்க்ளூஷன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்கின்ற இந்த முடிவு மித்தியா. இந்த இடத்துல மித்தியா என்றால் ராங் கன்க்ளூஷன், தவறான முடிவு, அந்த முடிவே தப்பான முடிவு. காரணம் என்ன? பிரகிருதி ஸ்துவாம் நியோக்ஷ்யசி, உன்னுடைய குணமே உன்னை மீண்டும் இந்த செயலில் ஈடுபடுத்தி விடும். இப்ப இங்க என்ன பகவான் சொல்றார், ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்மையே நாம் புரிந்து கொள்ளுதல். நம்மைய புரிந்து கொள்ளுதல் என்றால் நம்முடைய மனநிலையை, நம்முடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் வந்து நம்முடைய பலகீனத்தை சற்று மிகைப்படுத்தி சொல்லலாம். உடனே நாம் அந்த மிகைப்படுத்தி பார்க்கறத மட்டும் பார்த்துட்டு இல்லாததெல்லாம் என் மீது சொல்றா அப்படின்னு மீண்டும் நம்ம அவங்க மீது சொல்லுவோம். நம்முடைய பலத்தை அவர்கள் குறைவாக சொல்லலாம், மேபி பொறாமையினாலேயோ நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணத்தை சற்று குறைவாக சொல்லலாம். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய பெருமையே அவனுக்கு தெரியறதில்லைன்னு சொல்லிடுவோம். அப்படி இந்த உலகமும் அப்பப்ப நம்மைய காட்டுகிறது. ஆனா அது போதாது, நம் மனதையே நாம் கவனித்து என்னுடைய பலம் என்ன என்னுடைய பலகீனம் என்ன. அது ஒரு அறிஞர் நல்லா சொன்னார், ஒருவன் தன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்று அறிந்து கொள்வதுதான் பலம், இதை அறிந்து கொள்ளாததுதான் பலகீனம் அப்படின்னு சொன்னார். அப்படி அர்ஜுனன் தன்னுடைய ஸ்வபாவம், தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ளாமல் இந்த நேரத்தில் வந்த ஒரு உற்சாகம் ஒரு உந்துதல்னால எனக்கு கடமையெல்லாம் வேண்டாம், நான் காட்டில் போய் தவம் பண்றேன், இந்த யுத்தமெல்லாம் வேண்டான்னு நினைச்சிட்டு அர்ஜுனன் போய் யுத்தம் செய்தால் அந்த கையை வைக்கிறதுக்கு அவன் காண்டீவத்தை தான் வச்சிருப்பான், அதையும் விட்டுருக்க மாட்டான். சில பேர் இந்த ஜபம் பண்ணும்போது கை வைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, பிறகு ஏதாவது ஒரு மிருகம் வந்துச்சுன்னா உடனே காண்டீவத்தை அவன் எடுத்துருவான். காரணம் என்ன, உன்னுடைய க்ஷத்ரிய தர்மம், உனக்குள் இருக்கிற கோபம் உன்னை அமைதியாக வைத்திருக்காது, உன்னுடைய பிரகிருதி மீண்டும் உன்னை செயல்படுத்தும். நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம், எத்தனையோ பொருள்களை வேண்டாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு பிறகு நம்மளே போய் அதை எடுத்துட்டு வருவோம், இல்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை நம்மளே சேகரிப்போம். காரணம் என்ன, அந்த தூக்கி எறிவதில் ஒரு நிச்சயம் இல்லை, நமக்கே தெரியாமல் ஒரு உந்துதலில் வேகத்தில் தவறான காரணத்தில் ஒன்றை துறந்து விட்டால் மீண்டும் நாம் அதை எடுக்க சென்று விடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அர்ஜுனா நீ செய்ய மாட்டேன் என்றால் நீயே பிறகு செய்வாய், உன்னுடைய பிரகிருதியே உன்னை தூண்டிவிடும். கர்த்தும் ந இச்சசி என்மோகாத் கரிஷ்யசி அவசோபி தது, நீ இப்பொழுது எதை செய்ய மாட்டேன்னு சொல்றையோ அதை பிறகு நீயே உன் வசமின்றி செய்வாய். இது வந்து இந்த தியாகத்துக்கும் துறவுக்கும் பகவான் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. நீ வந்து உன்னை அறியாமல் உன் வசமின்றி நீ செய்வாய். அதுக்கு ஒரு நியதியை சொல்றார், ஸ்வபாவஜேன கௌந்தேய, ஒவ்வொரு ஜீவர்களும் அவரவர்களுடைய நேச்சர் ஸ்வபாவத்தினால் பந்தப்பட்டுள்ளார்கள். உன்னுடைய ஸ்வபாவத்தை உன்னுடைய தன்மையை நீ உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் உன்னை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீ வந்து வேண்டான்னு சொன்னாலும் உன்னை அறியாமல் செய்து விடுவாய். ஆகவே என்ன பகவான் இங்கு அர்ஜுனனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார், நீ அவசரப்பட்டு நீ உன்னை உயர்வாக நினைத்து கொண்டு துறவுக்கும் தியாகத்துக்கும் தகுதி இருப்பதாக நினைத்து கொண்டு கடமையை விட்டு விடாதே என்று ஒரு எச்சரிக்கை சொல்லி, பிறகு வந்து 61வது ஸ்லோகத்தில் ஈஸ்வர தத்துவத்தை பகவான் விளக்குகின்றார். ஈஸ்வரங்கிறவர் யார் என்றால், இந்த உலக நியதிகளை உருவாக்கி அதை காத்து வருபவர். ஒரு அழகான எக்ஸ்பிரஷன், ஈஸ்வர சர்வபூதாதாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி. இறைவன் எல்லா ஜீவராசிகளினுடைய ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டு, பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயையா, தன்னுடைய மாயா என்ற சக்தியினால் ஒரு இயந்திரத்தை போல் எல்லா ஜீவராசிகளையும் இயக்கி வருகின்றார். இப்ப இதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த உலகத்துல என்னென்ன நியதிகளெல்லாம் நடக்குதோ அது இறைவனால் வகுத்து கொடுத்த நியதி தான். எல்லாமே இறைவனுடைய நியதிப்படிதான் நடக்கின்றது. சில சமயங்கள்ல மிராக்கிள்னு சொல்லுவோம், சில அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்லுவோம். அது அதிசயமா நமக்கு தெரிவதற்கு காரணம் அந்த நியதி நமக்கு புரியாததனால தான். அதுவும் இறைவனுடைய நியதிக்குட்பட்டு தான் இருக்கின்றது. அப்படி எல்லா ஜீவராசிகளும் இறைவன் வகுத்து கொடுத்த லா, அது கர்மா தியரியா இருக்கலாம், எந்த தியரியா இருக்கலாம், அதற்குட்பட்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று கூறி மீண்டும் பகவான் சரணாகதியை வலியுறுத்துகின்றார். தமேவ சரணம் கச்ச, அந்த இறைவனையே சரணடைவாயாக. அப்படி சரணடைந்தால் சர்வபாவேன தத் பிரசாதாத் பராம் சாந்தி ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். மீண்டும் பகவான் இங்கு அந்த இறைவனை சரணடை, அந்த இறைவனுடைய அனுகிரகத்தினால்தான் மேலான சாந்தியை நீ அடைவாய். இப்ப மேலான சாந்தியை நீ அடையணும்னா இறைவனிடம் சரணடைய வேண்டும். இங்க சரணடைதல் என்பது ஒரு பயத்தினாலோ பலகீனத்தினாலோ அல்ல, அறிவின் விளைவு. பொதுவா சரண்டர்னு சொன்னா ஒரு வீக்னஸ்னு நம்ம நினைக்கிறோம், அப்படி அல்ல, ஒரு அறிவின் விளைவு. எதை சரணடைகிறதுங்கிறது, இந்த அகங்காரம் இருக்கு, இது என்னால் சாத்தியம், இதை நான் தான் செய்த அப்படின்னு இந்த அகங்காரம் கிளைம் பண்ணிட்டு இருக்கு. அந்த அகங்காரம் என்ன செய்ய வேண்டும், இது என்னால் அல்ல, நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால்தான் அனைத்தும் இயலும் என்ற ஒரு ரெகக்னிஷன். இந்த அகங்காரம் தனக்கு மேல் உள்ள ஒரு சக்தியை, ஒரு பிரின்சிபல், அதை ரெகக்னைஸ் செய்ததனுடைய விளைவு தான் சரணாகதி. அப்படி சரணடைந்து நீ என்னுடைய பிரசாதத்தினால் மோக்ஷத்தை அடைவாயாக. இவ்விதம் இந்த 62வது ஸ்லோகம் வரை பகவான் பக்தி யோகத்தை ஞாபகப்படுத்தி, இனி 63வது ஸ்லோகத்தில் ஒரு கோணத்தில் கீதா சாஸ்திரத்தை நிறைவு செய்வது போல் பேசுகின்றார். என்ன சொல்கின்றார், இதி தே ஞானமாக்யாதம், இவ்விதம் அர்ஜுனா உனக்கு அறிவு கொடுக்கப்பட்டது. இங்க 63வது ஸ்லோகத்தில் இதிங்கிற சொல் முழு கீதா சாஸ்திரத்தை குறிக்கின்றது. இவ்விதம் தே உனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. இந்த ஞானத்தின் பெருமை என்ன, குஹ்யா குஹ்யதரம் மயா, இது ரகசியங்களை காட்டிலும் ரகசியமான ஒரு அறிவு. இந்த அறிவு வந்து அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடிய அறிவல்ல. ராஜவித்யா ராஜகுக்யம்னு ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார். அதாவது ரகசியங்களிலும் மேலான ரகசியமான இந்த அறிவு. இங்க ரகசியம்னா மேலான, உயர்ந்த, அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாத, சூக்ஷ்மமான என்று பொருள். இப்படிப்பட்ட அறிவை நான் உனக்கு இதுவரை கொடுத்துள்ளேன் என்று முதல் வரியில சொல்லி, இரண்டாவது வரியில சொல்றார், விமிருஷ்ய ஏதது அசேஷேன, இதுவரை நான் உனக்கு கூறிய உபதேசத்தை விமிருஷ்ய என்றால் ஆராய்ந்து, நீயே உன்னுடைய மனசுல நன்கு ஆராய்ந்து, ஏதா இச்சசி ததா குரு, நீ என்ன செய்ய விரும்புகின்றாயோ அதை செய்வாயாக. இவ்வளவு நேரம் பகவான் யுத்தம் செய் யுத்தம் செய் என்று கட்டளையிட்டு கொண்டிருந்தார். இந்த ஸ்லோகத்தில் தான் பகவான் என்ன சொல்கின்றார், நான் சொல்ல வேண்டித்ததெல்லாம் உனக்கு சொல்லிவிட்டேன், அதை நீ உனக்குள் நன்கு ஆராய்ச்சி செய்து உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை செய்வாயாக. யதா இச்சசினா உனக்கு என்ன செய்யணும்னு தோன்றுகிறது, கடமையை ஈடுபடணும்னு தோன்றுதா, கடமையை விடணும்னு தோன்றுகிறதா, யதா இச்சசி ததா குரு, அதையே நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு வந்து பகவான் முழு சுதந்திரம் கொடுக்கின்றார். வேதத்தினுடைய முதல் பகுதி தான் விதி நிஷேத வாக்கியங்கள், இதை செய் இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சா புண்ணியம் நன்மை, இதை செய்தா பாபம் தீமை. ஆனா வேதாந்தம் அப்படிங்கிறது அது விதி வாக்கியம் அல்ல, வஸ்து போதக வாக்கியம், இருக்கிற ஃபேக்ட சொல்ற சாஸ்திரம். இப்ப இந்த இடத்துல பகவான் வந்து ஒரு அறிவை அர்ஜுனனுக்கு கொடுத்துட்டு உனக்கு என்ன செய்ய விருப்பம் இருக்கோ அதை செய், இங்க வந்து ஃப்ரீடத்தை கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. அதனாலதான் சாஸ்திரம் இந்த உபனிஷத்துக்கள் என்பது ஒரு கமாண்ட் கிடையாது, ஒரு ஆர்டர் கிடையாது, அதே சமயம் அட்வைஸும் கிடையாது, ஒரு உண்மையை எடுத்து சொல்கின்ற நூல். இது ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதும் அல்ல, ஒருத்தருக்கு ஆணையிடும் சாஸ்திரமும் அல்ல, இருக்கிற ஃபேக்ட சொல்றோம். உனக்கு புரிஞ்சா நீ கண்டிப்பா என்ன செய்யணுமோ அதை செய்வ, புரியலினாலும் கண்டிப்பா என்ன செய்யணுமோ நீ அதை செய்வ. ஆகவே நம்ம கையில சாய்ஸ் கிடையாது, புரிஞ்சா ஹெல்ப்லெஸ்ஸா நீ என்ன செய்வியோ அதை செய்வ, புரியலினாலும் ஹெல்ப்லெஸ்ஸா நீ என்ன செய்வையோ அதை செய்வாய். இங்க கமாண்ட் கிடையாது. இதிலிருந்து பகவானுக்கு தன்னுடைய உபதேசத்தின் மீதும் அர்ஜுனன் மீதும் உள்ள நம்பிக்கை காட்டப்படுகின்ற. அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் பகவான் கொடுக்கிறார். யாரால ஃப்ரீடம் கொடுக்க முடியும்னா ஃப்ரீ பர்சனால தான் ஃப்ரீடம் கொடுக்க முடியும். சுதந்திரமான ஒருவர் தான் இனி ஒருத்தருக்கு சுதந்திரம் கொடுக்க முடியும். அடிமைப்பட்டவன் தான் இனி ஒருத்தனை அடிமையாக்குவான். இந்த இடத்துல எமோஷனல் டிபெண்டன்ஸ், தன்னிடத்துல சுதந்திரமா இருக்கிறான் தான் இனி ஒருத்தருக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அப்படி அர்ஜுனனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றார், உனக்கு என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை நீ செய்யலாம். இத சொன்னதுக்கு அப்புறம் உண்மையிலேயே அர்ஜுனங்கிட்ட இருந்து பகவான் வெயிட் பண்ணி பார்க்கிறார் அர்ஜுன என்னதான் சொல்றான். மேபி அர்ஜுன ஒரு செகண்ட் பேசாம இருந்திருக்கலாம். ஆகவே இன்னும் ஒரு மூன்று ஸ்லோகத்தில் பகவானே என்ன செய்கின்றார், நான் வந்து 18வது அத்தியாயத்தில் முழு 17 அத்தியாயத்தின் சாரத்தை சொன்னேன், உனக்கு இன்னும் சாராம்சமா வேண்டும் என்றால் இரண்டே ஸ்லோகத்தில் முழு கீதையினுடைய சாரத்தை சொல்கின்றேன் என்று மீண்டும் பகவான் ஒரு ப்ராமிஸ் பண்றார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார், நான் மீண்டும் உனக்கு 64வது ஸ்லோகத்தில் நான் முழு கீதா சாஸ்திரத்தில் சாஸ்திரத்தை இரண்டே ஸ்லோகத்தில் அடக்கி உனக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்லி பகவான் வந்து அடுத்ததுக்கு அடுத்த இரண்டு ஸ்லோகத்தில் கீதையினுடைய சாராம்சத்தை கூறுகின்றார். அதை எப்படி ஆரம்பிக்கின்றார்னா, சர்வ குஹ்யதமம் பூயக ஸ்ருண், மீண்டும் ரகசியமான இந்த சாஸ்திரத்தை கேள், இஷ்டக அசி, நீ எனக்கு பிரியமானவனாக இருக்கின்றாய், ஆகவே மீண்டும் உனக்கு நான் கீதா சாஸ்திரத்தின் சாராம்சத்தை கூறுகின்றேன். 65-66 இந்த இரண்டு ஸ்லோகத்தில் மீண்டும் பகவான் கீதையினுடைய சாரத்தை கூறுகின்றார். 65வது ஸ்லோகத்தில் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் போன்ற அனைத்து யோகத்தினுடைய சாரத்தை ஒரே ஸ்லோகத்திலும், 66வது ஸ்லோகத்தில் ஞான யோகத்தினுடைய சாரத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப கீதையினுடைய முழு சாரம் எந்த இடத்துல இருக்குன்னா 18வது அத்தியாயத்தில் 65-66 இந்த இரண்டு ஸ்லோகத்தில் கொடுத்து, பிறகு வந்து பகவான் இந்த கீதையினுடைய பெருமையை எல்லாம் சொல்லி அர்ஜுனனோட கேள்வியை கேட்பார், உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா, உன்னுடைய மனநிலை என்னன்னு. பிறகு அர்ஜுனன் தன்னுடைய முடிவை சொல்ல இந்த கதை எங்க ஆரம்பிச்சதோ அங்க அந்த கதையுடன் நிறைவு பெற உள்ளது. அப்ப நம்ம மீண்டும் ஒரு சாராம்சத்தை பார்க்கிறோம், 65-66. இப்ப 65வது ஸ்லோகத்திற்குள் செல்வோம். மண் மணா பவ மத் பக்தக மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. இப்ப இந்த ஸ்லோகம் வந்து கர்மயோகம், பக்தி யோகம், தியான யோகம் போன்ற அனைத்து யோகங்களினுடைய சாராம்சம். அடுத்த ஸ்லோகத்தில் ஞான யோக சாராம்சம், முடிவுரை பிளஸ் ஞான பலன், இதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்தில் வருகிறது. இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை இப்பொழுது பார்ப்போம். இப்ப இந்த ஸ்லோகத்துல எப்படி பகவான் சுருக்கி சம்மரைஸ் பண்ணி சொல்றார், மண் மனா பவ மத் பக்தக. அடுத்த சொல்ல முதல்ல எடுத்துக்கோ, மத்யாஜி. மத்யாஜி என்ற சொல் கர்மயோகத்தை குறிக்கின்றது. ஒரு கர்மயோகியாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். இந்த வேதாந்த சாஸ்திரத்துல எத்தனையோ கருத்துக்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம், எத்தனையோ சாதனைகளை எல்லாம் படிக்கிறோம். ஒரு குழப்பம் நமக்கு வருகிறது, எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றது, என்னுடைய ஆன்மீக பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பது அப்படிங்கிற கேள்வி. அந்த ஆரம்பம்தான் கர்ம யோகம். இந்த கர்ம யோகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த கர்ம யோகத்தில் எப்படி ஆரம்பித்தல் என்றால், சுருக்கமா சொன்னா கர்மயோகம்னு சொன்னா தியாகம், நீ வந்து கடமையை செய், பலனை பகவான் கொடுக்கிறார்னு எடுத்துக்கோ, இதுவே கர்மயோகத்துல கொஞ்சம் ஹையர் ஸ்டேட். கர்மயோகத்திலேயே ஆரம்ப நிலை என்னவென்றால், நீ இந்த உலகம் எனக்கு எவ்வளவோ இன்பத்தை கொடுக்குது, அதையெல்லாம் துறக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, இந்த உலகம் கொடுக்கிற இன்பத்தை நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தில் இருந்தால் அவர்கள் எப்படி கர்மயோகத்தை ஆரம்பிப்பது? அந்த இன்பத்தை, உலகம் கொடுக்கின்ற சுகங்களை தர்மப்படி அடைதல், அதுதான் கர்மயோகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப கர்மயோகம்னு சொன்னாவே தார்மீகமான விதத்தில் நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்தல். எடுத்த உடனே ஆசையை எல்லாம் விற்று தியாகம் செய்யணும்னா சாஸ்திரம் சொல்லலை. நீ பணத்தை சம்பாரி உலகத்துல என்னென்ன என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறியோ அனுபவி. ஒரே ஒரு நிபந்தனை, அதை தர்மப்படி செய்ய வேண்டும். இதை சொன்னாவே சில பேர் கர்மயோகத்தில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்து விடுவார்கள். பிறகு அடுத்தது என்ன என்றால், தர்மப்படி நீ செய்யலாம்னு சொன்னா எதுவுமே அளவுடன் இருக்க வேண்டும். இந்த கர்மயோகத்தினுடைய அடுத்த ஸ்டெப், நீ இன்பத்தை அனுபவி, ஆனால் அது மிதமாக இருக்கட்டும். சரி, அனுமதி கிடைச்சாச்சு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு, நான் எப்படியோ தர்மப்படி அனுபவிச்சுக்கிறேன். அளவா அனுபவிக்க சொல்கிறீர்களே, அளவுக்கு மேல போனா தானே நல்லா இருக்குன்னு சில பேர்த்துக்கு தோன்றலாம். அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்துடுறோம். அப்படியே கர்மயோகத்தில் அடுத்த ஸ்டெப், நீ அனுபவிச்சதற்கு பிறகு அதை பகிர்ந்து கொள். அது அப்படியே கர்மயோகத்துக்கு அடுத்த பகுதி. இதைத்தான் 3வது அத்தியாயத்துல, தேவர்களுக்கு நீ கொடுத்தா தேவர்கள் உனக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதுதான் மத்யாஜி. இப்ப கர்மயோகத்தினுடைய பேசிக் ஸ்டெப், உனக்கு என்னென்ன இன்பம் வேணுமோ தடையில்லாமல் அனுபவி. ஒரே ஒரு கண்டிஷன் வச்சுக்கோ, அதற்கு அதர்மம் செஞ்சாதான் அந்த இன்பம் கிடைக்கும்னா விட்டுவிடு. தர்மப்படி அனுபவி, லிமிட் அளவாக வைத்துக்கொள், பிறகு அதை பகிர்ந்து கொண்டு பழகு. இப்படித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் கடமைகளை சரியா செய்யறது, இறைவனுடைய பிரசாதமா ஏற்றுக்கொள்ளுதல், பிறகு எப்படி கர்த்தாவா இருக்கிறது, போக்தாவா இருக்கிறதெல்லாம் அடுத்த பகுதி. பிறகு அடுத்த சாதனை மண் மணா பவ. முதல் சொல் மத்யாஜினா ஒரு மனிதன் ஆன்மீகம் அல்லது மோட்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் தர்மத்தை படியாக வைத்து ஆரம்பிக்கின்றான். அடுத்த இது பெரியபடி, இதை தாண்டியதுக்கு அப்புறம் அடுத்த படி என்னன்னா மண் மணாகா. இப்ப முதல் படியில இறைவனை ஒரு கருவியா வச்சுட்டு உலக இன்பங்களை எல்லாம் நம்ம பகவான் கிட்ட கேட்கிறோம். கர்மயோகத்தில் அப்படித்தான், பகவானுக்காக செய்யற, ஆனா எனக்கு இது வேணும் அது வேணும் நல்லா நினைக்கிறோம். அடுத்த பெரிய படி அந்த இறைவனை அடைய வேண்டும், இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும். இங்க மண் மனாக என்றால் புருஷார்த்த நிச்சயக, நம்முடைய இலக்கை இறைவனாக நிச்சயம் செய்தல். இதுலேயும் எல்லாத்துக்கும் உனக்கு என்னென்னலாம் அடைய வேணும்னு ஒரு லிஸ்ட் சொல்லுன்னு சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்வார்கள். சரி, அதில் பகவானையும் போட்டு வைப்போமே, இதில் என்ன கெட்டு போச்சு, எத்தனையோ லிஸ்ட் இருக்கு, அதுலேயும் பகவானை போட்டு வைப்போம், அது ஒன்று இருக்கட்டுமே, ஆட் ஆகட்டுமே அப்படின்னு இருக்கு. அந்த லிஸ்ட்டை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இம்மீடியட்டா அடைய வேண்டிய இலக்குகள் என்ன, கொஞ்சம் தள்ளி அடைய வேண்டிய இலக்குகள் என்னன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்ப ரொம்ப தள்ளி அடையறதுல கடைசியில பகவானை போட்டு வைக்கிறது, ஏன்னா இமீடியட்டா எத்தனையோ இருக்கும். பகவான் தான் அழியாதவராச்ச, என்னைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இந்த சீசன்ல போயிட்டு அழிய முடியாது. ஒருவருக்கு வெயிட் அதிகமாயிட்டே இருந்துச்சு, நான் கேட்டேன் என்ன வெயிட் போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு சொன்ன ஒரே ரீசன், மாம்பழ சீசன் அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னா, இந்த சீசன் போயிட்டா, அப்போ இந்த சீசன் போயிட்டு அனுபவிக்க முடியாது, அப்போ அனித்தியமானதையெல்லாம் முதல்ல அனுபவிச்சிருவோம், நித்தியத்தை பிறகு பார்த்துக்கலாம். இதுதான் நம்முடைய டெண்டன்சி. இந்த அனித்தியம்னு சொன்னாலும் இந்த அனித்தியங்கள் அடுத்த சீசனில் வேற ஏதாவது வரும், இப்படி இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அல்லாமல் இறைவன் தான் லட்சியம்னு மனதில் வைத்து கொண்டு அதற்காக லட்சியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய ஸ்டெப். இதெல்லாம் யோகத்துல வரும். பகவத்கீதைங்கிறது யோக சாஸ்திரம். அந்த யோக சாஸ்திரத்தின் சாராம்சம் தான் இந்த ஸ்லோகம். பகவத்கீதைங்கிறது உபனிஷத் சாரம், அதனுடைய சாரம் தான் அடுத்த 66வது ஸ்லோகம். அப்ப மண் மனா பவ, அடுத்தது மத் பக்தக. இந்த இடத்துல பக்தி தியானம் போன்றவைகளினுடைய சாராம்சம். மத் பக்தக என்றால் உன்னுடைய அன்பு, உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் என்னிடத்தில் வைப்பாயாக. இப்படியெல்லாம் செய்தால் மாம் நமஸ்குரு, என்னையே நீ சரணடைய வேண்டும். உன்னுடைய வேல்யூ, உன்னுடைய மைண்டில் இருக்கிற மதிப்பு உலகத்திலிருந்து என்னிடத்தில் வர வேண்டும் என்று. இந்த கீதைங்கிறது ஒரு யோக சாஸ்திரம்னா நாம் செய்கின்ற அனைத்து சாதனைகளையும் சுருக்கமாக சில சொற்களில் பகவான் இங்கு கூறி பிறகு ஒரு ப்ராமிஸ் பண்ற, மாம் ஏவ ஏஷ்யசி சத்தியம் தே, உனக்கு நான் உண்மையை கூறுகின்றேன், உறுதியாக கூறுகின்றேன், இந்த பாதையில் நீ பயணத்தை ஆரம்பித்தால் கண்டிப்பாக என்னை அடைவாய். பிரதிஜானே பிரியோசிமே, உனக்கு நான் வாக்கு கொடுக்கின்றேன் என்று பகவான் இந்த ஸ்லோகத்தில் கீதையின் யோக சாஸ்திரத்தை அல்லது யோக அம்சத்தின் சாராம்சத்தை கூறுகின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் கீதையினுடைய உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்த ஸ்லோகம், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யக மோக்ஷயிஷ்யாமி மா சுசக. இதுதான் கீதையினுடைய இறுதி உபதேச ஸ்லோகம். இதற்கு பிறகு வந்து ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன். இங்கே தான் பகவான் கீதா சாஸ்திரத்தை நிறைவு செய்கின்றார், ஞான யோகத்துடன் பலனுடன் நிறைவு செய்கின்றார். இப்போ இங்கே நிறைவு செய்கின்றார்னு சொன்னால் எங்கு பகவான் உபதேசத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு பேரு உபக்ரமம், நிறைவுக்கு பேரு உபசம்ஹாரம். இவர் ஆரம்பித்த இடம் என்ன? முதலாவது அத்தியாயம் அர்ஜுனனுடைய மனம் விளக்கப்பட்டது. அர்ஜுன விஷாத யோகம்னு ஒரு கதை வந்து அர்ஜுனனுடைய மனதில் வந்து முதலில் பீஷ்மர் துரோணர் இவர்களை பார்த்தவுடன் ராகம் பற்று என்ற உணர்வு வந்தது. பிறகு அந்த பற்று உடைய பொருளுக்கு நானே அழிக்கும் காரணமாகின்றேன் என்ற நிலை வரும்பொழுது சோகம் மனதில் ஏற்பட்டது. ராகத்தை தொடர்ந்து பற்றை தொடர்ந்து அந்த பற்று வைத்த பொருள் நம்மால் இழக்கப்படுகிறது, அதை நான் இழந்தாக வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது அந்த பற்றே சோகமாக வடிவெடுக்கின்றது. அந்த சோகமும் பற்றும் அடைந்த மனம் உண்மையை புரிந்து கொள்கின்ற சக்தியை இழந்து மனம் மோகத்தை அடைகின்றது. இந்த மூன்று உணர்வு தான் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு வந்தது, ராகம் சோகம் மோகம். அந்த மோகத்தின் விளைவா அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கின்றான், தர்மசாஸ்திரத்தையே அவனுக்கு சாதகமாக பொருள்படுத்த ஆரம்பிக்கின்றான். எப்ப மோகம் வருகின்றதோ அப்ப எல்லாத்தையும் நமக்கு விருப்பத்திற்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசும் பொழுது பகவான் எதுவும் பேசவில்லை, கேட்டு கொண்டிருக்கின்றார். பிறகு அத்தியாயத்தின் இறுதியில் அவன் பேச்சை இழந்து செயலற்ற நிலையை அடைகின்றான். அப்பொழுது பகவான் எப்படி ஆரம்பிக்கின்றார், குதஸ்துவா கஷ்மலம், அர்ஜுனா உனக்கு எப்படி திடீரென்று இந்த இடத்தில் இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டது, இப்படி ஒரு பலகீனம் பயம் ஏற்பட்டதுன்னு இதுவரை அர்ஜுனன் பேசிய அந்த ஆர்குமெண்ட், முதலாவது அத்தியாயத்தில் எத்தனையோ ஆர்குமெண்ட் எல்லாம் சொல்றான், நம்ம ஏன் யுத்தம் பண்ணக்கூடாது, அதனுடைய விளைவுகள் என்ன, அது எப்படி அதர்மம், இதெல்லாம் பேசுறான். இந்த தர்மசாஸ்திரத்தை எல்லாம் பகவான் கேட்டுட்டு அதற்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. சில பேர் தப்பான சில கருத்துக்கள் பேசிட்டு இருந்தா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதா அதை விட பெரிய தப்பு. அதை கேட்டுட்டு பேசாம இருந்தாவே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தப்பான ஆர்குமெண்ட் வரும் பொழுது நம்ம பேசாம இருக்கணும், அதைத்தான் பகவான் செய்தார். பிறகு வந்து ஒரு நண்பனை போல உனக்கு இங்கிருந்து இந்த சோகம் வந்தது, ஒரு அறிவுடையவனுக்கு அல்லது ஆற்றல் உடையவனுக்கு இப்படி வரக்கூடாது என்ற விதத்தில் பேசினார். அதுவே அர்ஜுனனுடைய பெரிய மனமாற்றத்திற்கு காரணமானது. பகவானும் திருப்பி ஆர்கியூ பண்ணியிருந்தார்னா கீதை உருவாயிருக்காது, ஏன்னா அர்ஜுனன் மனம் மாறி இருக்கார். அதனால பகவான் சாதாரணமாக பேச அப்பொழுது அர்ஜுனன் உணர்கின்றான், நம்முடைய புத்தி மோகவசப்பட்டு விட்டது. ஒரு சிஷ்யனுடைய லட்சணம் மோகம் இல்லாமல் இருத்தல் அல்ல, அஜ்ஞானம் இல்லாமல் இருத்தல் அல்ல, அந்த அஜ்ஞானத்தையும் மோகத்தையும் கண்டுகொள்வதுதான் சிஷ்யனுடைய லட்சணம். ஒரு குரு வந்து சிஷ்யனை சோதிக்கிறார்னா வேதாந்த ஞானத்தை கொடுக்கலாமா வேண்டாமான்னு சோதிக்கிறார் என்றால் எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்க்க மாட்டார், எவ்வளவு தூரம் அவனுடைய அறியாமையை அவன் கண்டுகொண்டுள்ளான், தனக்கு எவ்வளவு தூரம் தெரியல அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இன்டர்வியூ தான் தலைகீழான இன்டர்வியூ. மற்ற இன்டர்வியூல எல்லாம் எவ்வளவு அறிவு இருக்குன்னு பார்த்து சீட்டு கிடைக்கும், இங்க குரு கிட்ட சீட்டு கிடைக்கணும்னா அறிவே இருக்க கூடாது. அது போதாது, அப்ப எல்லாத்துக்கும் சீட்டு கிடைச்சிடணுமே, எல்லாத்துக்கும் அறிவு இல்லையேன்னா அந்த அறிவில்லை என்ற அறிவு தேவை. எனக்கு ஒன்றும் தெரியாது, எங்கிட்டு இருக்கிற அனைத்து படித்த அறிவு எல்லாமே இப்பொழுது எனக்கு அந்த சோகத்தை நீக்கும் என்று நான் பார்க்கவில்லை என்று அர்ஜுனனுடைய மனம் மாற ஒரு பெரிய அறிவு அர்ஜுனனுக்கு கிடைக்குது. எவ்வளவெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், வாழ்க்கையில எத்தனை இலக்குகளை அடைந்துள்ளேன், அனைத்தும் இப்பொழுது என்னுடைய மனதில் வந்த சோகத்தை நீக்கும் சக்தி இல்லை என்று அர்ஜுனன் உணர்கின்றான். உணர்ந்தா மட்டும் போதாது, சாதி மாம் துவாம் பிரபன்னம், உங்களை சரணடைகின்றேன், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அர்ஜுனன் ஒரு சிஷ்யனுடைய மனநிலையை அடைகின்றான். எந்த மனநிலையில், சோகத்தை என்ற மனநிலையில் அடைகின்றான். பிறகு பகவான் ஆரம்பிக்கின்றார். இந்த கீதா சாஸ்திரத்தை இரண்டாவது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் முதல் சொல் அசோச்சியான் என்று ஆரம்பிக்கின்றார். அசோச்சியான்னா துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அசோச்சியான் துயரப்பட வேண்டாத விஷயத்தில் ஹே அர்ஜுனா நீ துயரப்படுகின்றாய். இதுதான் கீதையினுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். உபதேசத்தின் ஆரம்பம் சோகம் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது. சோகம் என்றால் என்ன? சோகப்பட வேண்டிய அவசியமில்லாத விஷயத்தில் அர்ஜுனா நீ சோகப்படுகின்றாய். பிறகு இரண்டாவது பகவான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தார். பண்டிதாக ந சோச்சந்தி, ஞானிகள் துயரப்படுவதில்லை. நம்ம இப்படி மகா வாக்கியத்தை ஒரு சமன்பாடுன்னு பார்த்தோம், அதே போல இதுவுமே ஒரு ஈக்குவேஷன் தான். ஞானிகள்ங்கிறது இந்த பக்கம், அடுத்த பக்கம் ஈக்குவல் டு சோகப்படுவதில்லை. இந்த ஈக்குவேஷன் அப்படியே டிரைவ் பண்ணோம்னா ஞானிகள் துயரப்படுவதில்லை, அஞ்ஞானிகள் துயரப்படுகின்றார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானம் துயரத்துக்கு காரணம், அப்படி என்றால் ஞானம் அஞ்ஞானத்தை நீக்கும். இப்ப ஞானம் அஞ்ஞானத்தை நீக்கும், அஞ்ஞானிகள் துயரப்படுகிறார்கள், இப்ப அஞ்ஞானம் நீக்கினால் துயரம் நீங்கும். இதுதான் ஸ்டார்டிங். ஆரம்பம் எப்படினா ஞானிகள் துயரப்படுவதில்லை, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தா அஞ்ஞானிகள் துயரப்படுகிறார்கள், துயரத்திற்கு காரணம் அஞ்ஞானம், அஞ்ஞானத்தை நீக்குவது ஞானம், ஆகவே ஞானத்தை அடைய வேண்டும், ஞானத்தை அடையும் சாதனையில் ஈடுபட வேண்டும், அந்த ஞானத்திற்கு தயார் செய்யும் யோக அபியாசத்தை செய்ய வேண்டும். இதுதான் கீதையினுடைய ஆரம்பம். இவ்விதம் துயரப்படாத விஷயத்தில் துயரப்படுகின்றாய், ஞானிகள் துயரப்படுவதில்லைங்கிறது ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். இந்த 66வது ஸ்லோகத்தில் முடிவுரை என்ன? மா சுசக சர்வ தர்மான் பரித்தியஜ்ய அப்படி ஆரம்பிச்சு மோக்ஷயிஷ்யாமி மா சுசக, ஆகவே அர்ஜுனா துயரப்படாதே, துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஓப்பனிங் எண்டு எப்படி இருக்குன்னா துயரத்தில் ஆரம்பித்து துயரம்ங்கிற வார்த்தையில் முடிவடைகிறது. ஆகவே மா சுசகனா, ஆகவே துயரப்பட வேண்டாம். அப்போ அர்ஜுனனுடைய துயரத்தை எடுத்துக்கொண்டு இந்த சாஸ்திரத்தை கொடுத்து முடிவுரையில் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எடையில் இருக்கிறது தான் பகவத்கீதை. அப்ப பகவத்கீதைக்குள்ள என்ன இருக்கு என்றால் துயரத்தை நீக்கும் சாதனை உள்ளது. இந்த துயரத்தை நீக்கிறது சாதனைன்னா என்ன? நான் படிச்சிட்டனே துயரம் ஒன்று நீங்களையேன்னா என்ன துயரத்தை நீக்கும் சாதனை? துயரத்தை நீக்கும் சாதனை வந்து துயரத்துக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். அப்ப ஞானத்தை கீதை கொடுக்கின்றது. ஒரு அறிவை பகவான் கொடுக்கிறார். அந்த அறிவு என்ன பண்ணது? அறியாமையை நீக்குது. அந்த அறியாமையின் விளைவாக மனம் துயரப்படுவதில்லை. பகவான் ஞானத்தை கொடுக்கலாம், என்னுடைய மனம் அந்த ஞானத்தை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவுதான் அந்த உபதேசம் செய்தாலும் என்னுடைய மனதினால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்ற நிலையில் பகவான் யோக சாஸ்திரத்தை குறிப்பிடுகின்றார். இங்க யோக சாஸ்திரம்னா கர்மயோகம், பக்தி, தியானம், சந்நியாசம், விதவிதமான தவங்கள். நாம் செய்கின்ற அனைத்து தவங்களும் அனைத்து கர்மங்களும் ஞானத்தை அடையும் தகுதியை அடைவதற்காக. நம்ம எவ்வளவு சாதனைகள் செஞ்சாலும் அதனுடைய இறுதி பலன் என்னன்னா ஞானத்தை வாங்குகின்ற மனதை அடைய வேண்டும். நம்ம பார்த்திருக்கோம், உலகத்துக்குள்ளேயே கடினமான ஒரு செயல் என்றால் ஒருவருக்கு ஒரு அறிவை கொடுத்தல். அது நமக்கே தெரியும். முயற்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒருவருக்கு அறிவை கொடுத்தல்ங்கிறது அவ்வளவு கடினமான செயல். ஏன்னா மனம் சத்துவத்தில் இருந்து அந்த அறிவுக்கு தயாராகவில்லை என்றால் அறிவை கொடுக்கவே முடியாது. இப்போ முழு கீதையில அதிகமான இடங்கள் வந்து நம் மனதை அறிவுக்கு தயாராக்குவதற்கான சாதனைகள் பேசப்பட்டுள்ளது. பிறகு அறிவுக்கு தயாராகிவிட்டால் என்ன அறிவு? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோக, அல்லது வந்து கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், இது போன்ற பல இடங்களில் பகவான் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் செய்து நமக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன உறவு, உலகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன உறவு என்று ஒரு அறிவை கொடுக்கின்றார். அந்த அறிவின் பலனாக சோக நிவர்த்தி. இப்போ இதுதான் இதனுடைய சாராம்சம். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து எப்படி துவங்குகின்றது? சர்வ தர்மான்னு ஆரம்பிச்சு அதனுடைய பொருளை பிறகு பார்ப்போம். மா சுச்சக, ஆகவே அர்ஜுனா துயரப்படாதே. இப்போ துயரங்கிற சொல்லில் ஆரம்பம், துயரப்படாதே என்ற சொல்லில் நிறைவு. இனி வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன கருத்தை பகவான் சொல்லியுள்ளார்? இது வந்து ஒரு ஞான யோகத்தின் சாராம்சம். சென்ற ஸ்லோகம் வந்து கர்மயோகம் பக்தி யோகம் போன்றவையினுடைய சாராம்சம். இங்கே வந்து ஞான யோகத்தின் சாராம்சம். எப்படி சொல்கின்றார்? சர்வ தர்மான் பரித்தியஜ்ய. இங்கே தியாகத்தை பகவான் சொல்றார். இந்த அத்தியாயத்தில் ஏற்கனவே சந்நியாசம் தியாகம்ங்கிற சொல்லுக்கான விளக்கம் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆகவே நீ தியாகம் செய்து சர்வ தர்மா, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு, ஏகம் மாம், ஒரு தத்துவமாக உள்ள என்னை. இங்க வந்து மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் ஒரு தத்துவம் அல்ல, அனைத்து தேவதைகளாக அனைத்து சக்திகளா இருக்கார். ஒரு தத்துவமாக உள்ள நிர்குண பிரம்மத்தை நீ சரணடைய வேண்டும். மோக்ஷ இஷ்யாமி சர்வ பாபேபியக, எல்லா பாபத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கின்றேன். ஆகவே அர்ஜுனா துயரப்படாதே. இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இந்த சொல்லினுடைய பொருளை மற்ற பகுதியை நாம் நாளை காலை நிறைவு செய்வோம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமா